My dear friends, welcome to Auroville Radio. This is Sai Priya, wishing you a happy Gandhi Jayanti. Today's topic in our Tamil Literary Forum is Audadam Kurai. In English, cut down medicine. This is the 12th maxim from Mahakavi Subramanya Bharathiyar's Pudhiya Attitude. Here, we have a special guest with us, Dr. T. Shivakumar, Assistant Director, Field Outreach Bureau, Government of India, Puducherry, to talk more about this particular topic. Now, it's time to enjoy the program.
அனைவருக்கும் வணக்கம். இனிய உறவினர்களே, சென்ற சில நாட்களாக நாம் அருமையான மக்களை இழந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுக்கெல்லாம் நம்முடைய இதய அஞ்சலியை செலுத்தி கொண்டு இந்த வாரத்தின் நுழைவாயிலுக்கு வருகிறோம். பாரதியாரினுடைய புதிய ஆத்திசூடியை அகரத்திலிருந்து ஓங்காரம் வரைக்கும் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது 12வது உயிரெழுத்து அவுகாரத்திலே வந்து நிற்கிறோம். இந்த காலகட்டத்தில் கஷ்டத்தில் ஔடதம் குறை என்று சொல்கிறாரே பாரதியார். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நமக்கு விளக்கி சொல்ல வருகிறார் முனைவர் தி. சிவகுமார் அவர்கள். அவர் நடுவண் அரசினுடைய கள விளம்பரத்துறை துணை இயக்குநராக புதுச்சேரியிலிருந்து பணியாற்றி கொண்டிருந்தாலும் தமிழ் உலகத்தில் இலக்கிய உலகத்தில் நல்ல வாசிப்பாளராக நேசிப்பாளராக நம்முடன் இணைந்து பல ஆண்டுகளாக ஆரோவில் பணி செய்து வருகிறார். அவரும் அவரது துணைவியாரும் நமக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்கள். சென்ற காலத்தில் இந்த ஔடதம் குறை என்பதை போல ஒரு மந்திரத்தை நமக்கு கொடுத்தவர் வைத்தியர் கே பி அர்ஜுனன் அவர்கள். அவர் இன்றில்லை, அவர் சித்தராகிவிட்டார். சித்த மருத்துவ நிபுணராகிய அவர் வேலூரிலிருந்து இங்கு வருகிற பொழுதெல்லாம் சிவகுமாருடன் இணைந்து நமது பள்ளியில் நிறைய சித்த மருத்துவ பயிலரங்குகள் செய்திருக்கிறோம். ஸ்ரீ அன்னையை சொன்னபடி லட்சிய ஆசிரியர்கள், லட்சிய குழந்தைகள், லட்சிய பெற்றோர் ஆகிய மூன்று வகையினருக்கும் நாம் தனித்தனியே சித்த மருத்துவ பயிலரங்கங்கள் நிகழ்த்த முடிந்தது. அது நிறைய பேர் கலந்து கொண்டு பயன் பெற்றிருக்கிறார்கள். அதன் நீட்சியாக நமது பள்ளியில் தொடர்ந்து சித்த மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது. அதனால் நம்முடன் நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற முனைவர் சிவகுமார் அவர்களை நம் அனைவர் சார்பில், குறிப்பாக தமிழ் இலக்கிய அவையின் சார்பில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மிக நல்ல நாள். மழைக்கு பிறகு பசுமை பூத்திருக்கிறது. இந்த நாளிலே அவர் ஔடதம் குறை என்ற தலைப்பிலே பாரதியை எப்படி நமக்கு சுட்டி காட்டப் போகிறார் என்பதை அன்புடன் கனிவுடன் கேட்போம். அவரை நான் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய இளைஞர்கள் கல்வி மையத்தினுடைய இயக்குனர் கவிஞர் அக்கா மீனாட்சியினுடைய அழைப்பின் பேரில் இந்த ஆரோவில் வானொலிக்காக பாரதியினுடைய ஆத்திச்சூடியினுடைய புதிய ஆத்திச்சூட்டினுடைய ஔடதம் குறை என்ற அந்த ஆத்திச்சூடியை குறித்து பேசுவதற்காக வந்திருக்கின்றேன். ஔடதம் என்ற சொல் தமிழ்ச்சொல்லா வட சொல்லா இல்லை அரபு சொல்லா என்பது குழப்பமான விஷயம். நிச்சயமாக தமிழ்ச்சொல் இல்லை. அந்த சொல் நம்முடைய மிகவும் நிறைய வழக்கில் இருந்திருக்கிறது. நிறைய பழமொழிகளிலே முதுமொழிகளில் இருந்திருக்கிறது. நைடதம் புலவர்க்கு ஔடதம் என்று சொல்வார்கள். நைடதம் என்பது ஒரு இலக்கண நூல். புலவர்கள் அந்த நைடதம் என்ற இலக்கண நூலை கரைபோக கற்றால்தான் அவர்கள் புலவராக முடியும். எனவேதான் புலவர்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியது நைடதம் என்ற இலக்கண நூல் என்று சொல்வார்கள். எனவே அந்த ஔடதம் என்பது மருந்து என்ற பொருளிலே நீண்ட நாட்களாக பழக்கத்தில் இருந்து வந்திருக்கிறது. அதைத்தான் நம்முடைய பாரதியாரும் நம்முடைய புதிய ஆத்திச்சூடியிலே அவுகாரத்துக்கான அது சூடியாக அதை ஔடதம் குறை என்று சொல்லியிருக்கின்றார். ஔடதத்தை குறைக்க வேண்டும். நாம் எதை எதையெல்லாம் குறைக்க முடியும்? நம் கோபத்தை குறைக்கலாம், நம்முடைய உடல் எடையை குறைக்கலாம், வேறு அறிவை குறைக்க முடியாது, ஏன்னா அறிவை பெருக்கத்தான் முடியும். அப்படி இருக்கும்போது ஔடதத்தை குறை என்று அவர் யாரை நோக்கி சொன்னார் என்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நோயாளி மருந்தை நிறைய சாப்பிட்டு கொண்டிருந்தால் அந்த நோயாளியிடம் மருந்தை குறை என்று சொல்லலாம். ஆனால் இது பொதுவான ஆத்திச்சூடி இது. எனவே இது பொதுவான அனைவருக்குமான ஒரு விஷயமாக இது எப்படி மாறுகிறது என்று யோசிக்கும் பொழுதுதான் நீ இதற்கு முன்னாடி இருக்கின்ற ரெண்டு மூணு சூடிகளை பார்க்க வேண்டியிருக்கிறது. உடலினை உறுதி செய் என்பது அவருடைய உகரத்துக்கான சூடி. அடுத்தது ஊன் மிக விரும்பு, அது உணவை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு சூடி. அடுத்தது ஓய்வது ஒழி, அதாவது நீ ஓய்வாகவே இருக்கக்கூடாது என்பதுதான் ஓய்வது ஒழி என்று சொல்லியிருக்கின்றார். இந்த மூணையும் இணைச்சு பார்க்கும்போது தான் இந்த மூணுத்தையும் நீ கடைபிடித்து கொண்டு வந்தால் உனக்கு ஔடதமே தேவைப்படாது என்று முடிப்பது போல ஔடதத்தை குறை என்று சொல்கிறார். எனவே உணவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும், ஊன் மிக விரும்பு. உடலினை உறுதி செய், உடலினை உறுதி செய்தால் உள்ளம் உறுதியாகும். எனவே உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் உன்னிடம் நோய் அண்டாது, உனக்கு ஔடதமே தேவைப்படாது என்பதுதான் பாரதியினுடைய கருத்தோட்டமாக இருக்க முடியும். ஏனென்றால் திடீரென்று மருந்தை குறை என்று சொல்வதற்கான தேவை என்ன இருக்கிறது என்று பார்க்கும்போது இப்படித்தான் நாம் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டியிருக்கின்றது. ரைட், இப்போ இந்த காலத்தில் நாம் பார்ப்போம். நான் நிறைய பார்த்துருக்கேன், என்னுடைய சக நண்பர்கள் கூட இப்போ வேலை செய்கிறவர்களே ஒரு கைப்பையை வைத்திருக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்காங்க. மதிய உணவை முடித்த உடனேயே அந்த பையிலிருந்து ஒரு 7-8 மாத்திரைகளை எடுத்து ஒன்று ஒன்றா சாப்பிட்டு அது இரண்டாவது உணவு. முதல் உணவு மதிய உணவு, இரண்டாவது உணவு மருந்து உணவு. கிட்டத்தட்ட இன்றைக்கு பெரும்பாலானோருக்கு மருந்தே உணவாக இருக்கிறது. நான் இப்போ அடுத்து சொல்ல போகிற விஷயத்துக்கும் இதுக்கும் முக்கியமான வித்தியாசம், இன்றைக்கு நிறைய பேர் நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த நோயாளிகளுக்கு உணவை போல, உணவுக்கு கூடுதலான முக்கியத்துவம் இருப்பது போல மருந்துகள் இன்றைக்கு அமைந்திருக்கின்றன. உணவே மறந்தாலும் மறந்துடுவாங்க, ஆனால் மருந்தை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மருந்தும் கையுமாக அலைகின்ற நோயாளிகள் இன்றைக்கு நிறைய பேர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். ஒருவேளை நாமாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த உணவே மருந்தாக இருக்கக்கூடிய இந்த நோயாளிகள் எப்படி நோயாளிகளாக மாறினார்கள் என்பதுதான் இப்போது நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயத்தில் இருக்கின்றோம். மருந்து என்று சொல்லும்போது முதலிலே ஞாபகத்துக்கு வரக்கூடியவர் திருவள்ளுவர். திருக்குறளிலே மருந்து என்ற ஒரு அதிகாரம் அவர் ஏற்றியிருக்கின்றார். 10 குறள்கள் இருக்கின்றன. மருந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு அதிகாரம்னு சொன்ன உடனே பொதுவாக நமக்கு என்ன ஞாபகம் வரும், அவர் கொரோனா வராமல் இருக்கணும்னா இஞ்சியை சேர்த்துங்க, கொஞ்சம் மிளகை போட்டுங்க, கொஞ்சம் சீரகத்தை போட்டுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு தான் நம்ம மருந்துன்ன உடனே நமக்கு ஞாபகம், பாராசெட்டமாலிருந்து அனாசியிலிருந்து எல்லாம் ஞாபகம் வரும். ஆனால் மருந்து என்பதற்கு நம்முடைய திருவள்ளுவர் ஒரு இடத்துல கூட நாம் இப்போ யூஸ் பண்ணுற மெடிசன்ன்ற பொருளை அங்கே அவர் பயன்படுத்தவே இல்லை. எந்த மருந்தையும் அவர் சுட்டி காட்டவும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக அவர் குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, மருந்து என்பது நாம் உண்ணுகின்ற உணவு தான் என்பதை மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கின்றார். ஒரு அதிகாரம் என்றால் 10 குறள். 10 குறளில் 4 குறள் தான் நோயினா என்ன, மருந்துனா என்ன, மருத்துவர்னா என்ன, மருத்துவம்னா என்னன்னு ஒரு 4 குறளில் தான் பொதுவாக சொல்லியிருக்கிறார். பிறகு 6 குறள்களில் அவர் வலியுறுத்துவது எல்லாம் உணவு தான். இந்த உணவே மருந்து, மருந்தே உணவு என்கின்ற பாரம்பரிய சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடு திருவள்ளுவரிலிருந்து தான் எழுத்துப்பூர்வமாக நமக்கு தொடங்குகின்றது. அவர் தான் அதை தொடங்கி வைத்தவர். அதைத்தான் பின்காலத்திலே 10ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த சித்தர்கள் அனைவரெல்லாம் அவர் அதை ஒரு கோட்பாட்டாக மாற்றியிருக்கின்றார்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது ஒரு கோட்பாடாக, சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை கோட்பாடாகவே அது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற கோட்பாட்டிலிருந்து விலகியதால்தான், அந்த கோட்பாட்டிலிருந்து பிறந்ததால் தான் இன்றைக்கு நாம் கைப்பையில் மருந்தை வைத்துக்கொண்டு உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழலுக்கு ஆளாகியிருக்கின்றோம். இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நாம் உணவுனுடைய அளவை விட மருந்தோடைய அளவு அதிகமாக இருக்கிறது நாம் எடுத்துக்கொள்வது. எனவே அந்த உணவே மருந்து என்பதற்கும் இப்போது நான் சொன்ன இந்த காலத்தினுடைய மருந்தே உணவுக்கும் மிகவும் நெருக்கம் இருக்கிறது. இப்போ திருவள்ளுவருடைய அந்த ஆறு குரல்களுடைய சாராம்சத்தை ஒரு நிமிஷம் பார்த்தோம்னா நமக்கு அடிப்படை விஷயங்கள்லாம் புரிந்துவிடும். அவருடைய அந்த நான் சொன்ன ஆறு திருக்குறளை முக்கியமான குரல், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இந்த உடம்பு இருக்குல்ல மனுஷ உடம்பு, இந்த உடம்புக்கு எந்த மருந்தும் வேண்டாம். எப்படி சொல்கிறீங்க, மருந்து இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிட்டால் மருந்து வேணுமே. ஒன்றும் வேண்டாம், உனக்கு நோயே வராது, மருந்தே வேண்டாம். எப்போ நீ சாப்பிட்ட உணவு செரித்த பிறகு அடுத்த வேளை உணவை உண்டால் உனக்கு மருந்தே தேவைப்படாதுன்னா என்ன அர்த்தம்னா எந்த நோயும் வராதுன்னு அர்த்தம். நோய் வந்தால்தான் நாம் மருந்தை நாடுவோம், மருந்தே வேண்டாம் என்றால் நோயே நமக்கு வராது என்று அர்த்தம். எனவே மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ரொம்ப மிக தெளிவாக சொல்லிட்டார், மருந்தென எதுவுமே உடம்புக்கு வேண்டாம், ஓ உணவில் நீ கவனமாக இருந்தால் உணவே மருந்து. அடுத்தது சொல்கிறார், இந்த உடம்பு எனக்கு இருக்குது, இதை நான் ரொம்ப நீண்ட காலம் இதை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ரொம்ப எளிமையாக சொல்கிறாரு, அற்றால் அளவறிந்து உண்க. முந்தைய வேலையினுடைய சாப்பாடு செரித்த பிறகு இந்த வேலைக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அளவறிந்து நீ சாப்பிட்டினா உன் உடம்பு நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும். நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருந்தால் மருந்தெல்லாம் வேண்டாம். அப்புறம் இன்னொரு குரலை சொல்கிறாரு, இப்போ சாப்பிட்றீங்களா? நான் இல்லைங்க, இப்போ தான் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன், பசிக்கிற மாதிரி தெரியல. இல்லைல்ல, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, நீங்கள் கட்டாயமாக சாப்பிடுங்க, கையை கழுவியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப வற்புறுத்தி நாம் சாப்பிட சொல்லுவோம். ஆனால் அவர் வள்ளுவர் அதை ரொம்ப கடுமையாக எதிர்க்கிறார், நீங்கள் எப்போ சாப்பிடணும், துய்க்க துவர பசித்து. உங்களுக்கு நல்லா பசி எடுத்த பிறகு தான் நீங்கள் சாப்பிடணுமே ஒழிய இந்த பக்கமாக போகிறோம் நல்ல ஹோட்டல் இதில் போய் ஒரு போண்டா சாப்பிட்டு போகலான்னு போகக்கூடாது. உங்களுக்கு பசிக்குதா? பசித்தால் பசியார உணவு உண்ண வேண்டுமே ஒழிய சுவையூற உணவு உண்ணக்கூடாது என்பதுதான் இந்த குறளுடைய மிகவும் முக்கியமான அர்த்தம். அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துய்க்க துவர பசித்து. இந்த உயிருக்கு அடிக்கடி ஊர் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. ஊர் என்றால் துன்பம், அடிக்கடி துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். உன் உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுப் பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளாமல் இருந்தால் உன் உயிருக்கு எந்த கேடும் இல்லை. இதுதான் ரொம்ப முத்தாய்ப்பாக சொல்லுகின்றார், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. எனவே என் உடம்புக்கு எந்தெந்த உணவுப் பொருட்கள் ஒத்துக்கொள்ளாது என்பதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா இது என் உடம்பு, கரெக்டுங்களா? இந்த உடம்பு இருந்தால் தான் நான். எனவே நான் இருக்கின்ற வரையில் என் உடம்பும் இருக்க வேண்டும் என்றால் இந்த உடம்புக்கு எது எது ஒத்துக்கொள்ளும் எது எது ஒத்துக்கொள்ளாது என்பதை நான் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த ஒத்துக்கொள்ளாத உணவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டால் என் உயிர் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இந்த உடலோடு சேர்ந்து இருக்கும், எந்த ஊரும் இந்த உயிருக்கு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான கருத்தாக தெரிகிறது. மாறுபாடு இல்லாத உண்டி, இதை நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சிங்க, நான் நிறைவுக்கு முன்னாடி இதை தான் நான் கொஞ்சம் வேறு விதமாக சொல்ல போகின்றேன். அடுத்தது, எனக்கு எவ்வளோ சாப்பிட முடியுமோ அந்த அளவில் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டா தான் இன்பம். இல்லைன்னா நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு, ஐயோ இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ஒன்றுக்கு ரெண்டு கொடுத்தா நல்லா இருக்குமே, ரெண்டு லட்டு தின்ன ஆசையாக இருக்கே அப்படின்னு, லட்டு தின்ன ஆசையான்னு தின்னு கொண்டே இருக்கலாம். எனவே என்னுடைய அளவை அறிந்து அதை அதற்கு குறைவாக சாப்பிடும்போது நல்லது, அளவை மீறி சாப்பிட்டால் மோசம் என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார். இழிவறிந்து உண்பான் கண் இன்பம். என்னுடைய அளவை அறிந்து அதுக்கு கீழே சாப்பிடணும், அப்படி சாப்பிட்டா என்கிட்ட இன்பம் நிற்கும். இல்லை என்றால் கழி பேர் இறையான், அளவுக்கு அதிகமாக இறையை உள்ளே தள்ளி கொண்டு இருப்பவன் நோய்க்கு ஆளாவான். அடுத்தது கடைசியாக அந்த ஆறாவது, நான் சொன்ன ஆறு குரலில் மருந்தினுடைய உணவு சம்பந்தமான குரல் ஆறாவது, தீயளவின்றி தெரியான் பெரிதுண்ணின் நோய் அளவின்றி படும். அதாவது அறிவு தீ ஞான தீ போல பசி தீ ரொம்ப முக்கியம். என்னுடைய பசித்தீனுடைய அளவு எனக்கு தெரிய வேண்டும், அந்த அளவை மீறி நான் சாப்பிடக்கூடாது. ஸோ அந்த தீயளவை தாண்டி பெரிதாக உண்ணின் அளவுக்கு அதிகமாக உண்டால் நோய் அளவின்றி ஏற்படும் என்று திருவள்ளுவர் இந்த உணவை மையமாக வைத்துத்தான் இந்த மருந்து என்ற அதிகாரத்தையே சொல்லியிருக்கின்றார். எனவே இதிலிருந்து உருவானதுதான் உணவே மருந்து, மருந்தே உணவு. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, ரொம்ப எளிமையாக இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா, சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுதான் என்ன என்ன சாப்பிடுகிறீர்கள், எப்படி சாப்பிடுகிறீர்கள், எப்பொழுது சாப்பிடுகிறீர்கள், எத்தனை முறை சாப்பிடுகிறீர்கள், இது எல்லாம் உணவை பொறுத்த அளவுக்கு மிக முக்கியமான விஷயம். கிடைச்சதை போட்டு வைத்த நிரப்பிக் கொள்ளுதல் என்பது அது ஒரு விதம். ஆனால் நோய் இல்லாமல் இந்த உடலை ஆரோக்கியமாக நீண்ட காலம் நாம் எடுத்து செல்ல வேண்டுமென்றால் உணவில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எதை எதையெல்லாம் உண்ணலாம், எதை எதையெல்லாம் உண்ணக்கூடாது, அதுதான் மாறுபாடு இல்லாத உணவு. அதாவது என் உடலுக்கு என்னென்ன உணவு தேவை. என் உடல் என்று நான் சொல்லும்போது அது உடலை மட்டும் குறிக்கவில்லை, என்னுடைய சூழலையும் சேர்த்து குறிக்கிறது. ஐந்திணைகள், ஐம்பூதங்கள், ஒவ்வொரு திணையிலையும் இந்த ஐம்பூதங்களும் என் உடலோடு தொடர்போடு இருக்கின்றன. எனவே நான் இருக்கின்ற இடம் எது, திணை எது, என்னை சுற்றி இருக்கின்ற ஐம்பூதங்கள் எவை, என்னுடைய ஐம்புலன்கள் என்ன, என்னுடைய உடல் என்ன, இதெல்லாம் சேர்ந்தது தான் நான் என்பது. எனவே நான் இருக்கின்ற இடத்தில் விளைகின்ற உணவுப் பொருட்கள் என் உடம்புக்கு மிகவும் ஏற்றவை. நான் வளர்க்கின்ற பிராணிகள் தருகின்ற பால், அவற்றினுடைய இறைச்சி என் உடலுக்கு மிகவும் ஏற்றது. இப்படி என்னை சுற்றி நான் விளைவிப்பவை என் உடலுக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும். ஆனால் வெளியிலிருந்து வருபவை, வெளிச்சூழலிலிருந்து என்னுடைய திணையிலிருந்து மாறுபட்டவை எல்லாம் என் உடலுக்கு மாறுபாடானவை. எனவே மாறுபாடான உணவை நான் உட்கொண்டால் எனக்கு அது பிரச்சனை என்ற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். நான் அது சொன்ன மாதிரி நான் இந்த உடல் என்பது எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டது. அப்போது நீங்கள் திடீர்னு கேட்கலாம், சார் நான் அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகிறேன், அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, வேறு வழியே இல்லை, அங்கே அந்த திணைக்கும் அந்த ஐம்பூதத்துக்கும் உங்கள் உடல் பக்குவப்பட வரையிலும் நீங்கள் பதமாக இருந்து கொண்டு தான் ஆக வேண்டும். பிறகு நீங்கள் அங்கிருக்கின்ற சூழலோடு ஒன்றி போய்விடுகிறீர்கள். ஆனால் இங்கே இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் நம் உடலுக்கு ஊரில்லாத வாழ்க்கை. இது உணவுக்கு மிகவும் முக்கியமான விஷயமாகும். எனவே என்ன சாப்பிட்றோம், எப்படி சாப்பிடுகிறோம் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். இந்த எப்படி சாப்பிடுகிறோம் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், நிறைய இளம் குழந்தைகள் சிறார்கள் நல்ல உடல் பருமனாகிறாங்க. குறிப்பாக அமெரிக்காவில் குழந்தைகளுக்கு ஓபிசிட்டி என்பது மிகப்பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எப்படி உடல் பருமனாகிறார்கள் என்று கேட்டால், டிவி முன்னாடி உட்காந்துட்டு நொறுக்கு தீனிகளை கிண்ணத்தில் ஏந்தி கொண்டு எந்த அளவுக்கு சாப்பிட்றோன்னு தெரியாமலேயே தொலைக்காட்சியினுடைய திரையில் தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருக்கும் போது தான் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் உடல் பருமனுக்கு ஆளாகிறார்கள். எனவே எப்படி சாப்பிடுகிறோம் என்பதும் ரொம்ப முக்கியம். எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் மன மகிழ்ச்சியுடன் சாப்பிட வேண்டும். மகிழ்ச்சியோடு உண்ணும்போது தான் அந்த உணவு உடலோடு இயல்பாக சேரும். எனவே அப்போ தான் கோபமாக திட்டிகிட்டே சாப்பிட்றதோ, இல்லை கோபமாக கத்திட்டு சில அடித்து குழந்தைங்களை அடித்து முடிச்சுட்டு வந்து அதே கோபத்தோடு தட்டை எடுத்து வச்சு சாப்பிட்றதோ சாப்பிட்ற முறை அல்ல. ஸோ எப்படி சாப்பிடுகிறோம் என்பது சாப்பிடும்போது இருக்கக்கூடிய மனநிலை, அந்த ஒவ்வொரு உணவுப் பொருளையும் எப்படி உட்கொள்கிறோம் என்பது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு நிறைய மரபுகள் இருக்கின்றன. அந்த மரபுகளில் சில நல்லதும் இருக்கிறது, சிலது பொய்யான மூட நம்பிக்கைகளும் இருக்கின்றன. இப்போ உதாரணமாக நாம் அறுசுவை விருந்த சாப்பிட்றோன்னாக்கா முதல்ல சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் பாயாசம், அப்புறம் மோர். இதை முறைப்படி போடணும்னு சொல்லுவோம். சில பேர் கேட்பாங்க, ஏன் தலைகீழ சட்டை உள்ளே சிரிக்காதா, ஏன் மோரை சாப்பிட்டுட்டு அப்புறம் ரசம் போட்டால் சிரிக்காமல் போயிடுமா, இல்லை உள்ளே போகாமல் போயிடுமா அப்படின்னு கேள்வி கேட்பவர்களும் இருக்கலாம். ஆனால் ஒரு முறை என்பது, இந்த மாதிரி உணவு முறைகள் ஒவ்வொரு சமூகத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியமாக அறிவுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இதை கேள்வி கேட்பதை விட இந்த முறையை பற்றி நாம் அறிவியல் பூர்வமாக யோசித்து பார்ப்பது மிகச்சிறப்பாக இருக்கும். நம்முடைய தமிழ் உணவு முறை எதை எதை முன்னாடி சாப்பிட்றது என்பது எல்லாத்திலையுமே ஒரு தொடர்ச்சியும் அதற்கு ஒரு தேவையும் இருப்பதை நிறைய ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. அதுக்குள்ளே போனால் ரொம்ப நேரமாயிடும். எனவே அந்த முறைகள், சாப்பிட்ற முறை ரொம்ப முக்கியம். நன்றாக மென்று உமிழ்நீர் கலந்து உட்கொள்ளும் போதுதான் சத்துக்கள் எளிதாக உடலுக்குள் கிரகித்து கொள்ளப்படுகின்றன அப்படின்றது ஒரு அறிவியல் உண்மை. எனவே மேலோட்டமாக கொறிக்கிறதுன்னு நாம் சொல்லியிருப்போம். ரொம்ப வேகமாக சாப்பிட்றதே ஒரு சாதனையாக நிறைய பேர் வச்சுருப்பாங்க. என்ன மாதிரி நானும் ரொம்ப வேகமாக சாப்பிட்ருவேன், ஒவ்வொரு அறிவையும் திட்டி வாங்கிட்டே இருப்பேன். நாங்கள் கூட சாப்பிட்றோமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனக்கு அது ரொம்ப பழக்கமாகிடுது. விருந்து கல்யாண விருந்தெல்லாம் போய் சாப்பிட்டுட்டா ரெண்டாவது தடவை சாப்பிட்டுலாமான்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு இளைய முறவரும் நான் காத்துக்கு நிற்க வேண்டியதாக இருக்கும். அது என்னுடைய பழக்கமாகி விட்டது. ஆனால் நல்லா நிதானமாக நொறுக்கி உண்பது என்பது உண்மையிலேயே இந்த உடலுக்கு ஏற்ற முறை. அதில் வந்து மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை. என்ன சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம், எந்த அளவு சாப்பிடுகிறோம், இதெல்லாம் திருக்குறளை அடியொற்றி தான் சொல்கிறேன். எந்த அளவுக்கு சாப்பிட்லான்றத நம்முடைய உடலுக்கினுடைய அனுபவத்தை வைத்து நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் 6 இட்லி சாப்பிடுவேன், எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம்? ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், 7வது இட்லி சாப்பிட்டா என்ன ஆகும்? 7வது இட்லி வாய்க்குள்ளே போகலன்னு சொல்லுமா? எப்படி நம்ம முடிவு பண்ணுறோம் எனக்கு 6 இட்லி போதும் அப்படின்னு நம்ம எந்த விதத்தில் முடிவு பண்ணுறோம்? அது உடல், மனசு, திருப்தி எல்லாம் சேர்ந்து ஒரு உணர்வை நமக்கு உருவாக்கி வைத்திருக்கின்றது. அந்த உணர்வுக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும். இது ரொம்ப காஞ்சிபுரம் இட்லி ரொம்ப அருமையான இட்லி, இன்னும் ஒன்று வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும், எனக்கு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாம் அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மனத்திடம் நமக்கு இருக்க வேண்டும். கரெக்டுங்களா? இதுதான் எவ்வளவு சாப்பிடுகிறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். எப்படி சாப்பிடுகிறோம், என்ன சாப்பிடுகிறோம், எப்படி சாப்பிடுகிறோம், எப்பொழுது சாப்பிடுகிறோம் என்பது அடுத்த முக்கியமான விஷயம். இப்போது நாம் வலுக்கட்டாயமாக 3 முறை உணவு என்பதற்கு வந்து நாம் நிற்கிறோம். 3 முறை உணவு என்பது யார் நிர்ணயம் பண்ணது சொல்ல முடியாது. காலை உணவு, மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, இரவு உணர்வு, இதெல்லாம் நம்ம வசதிக்காக பிற்பாடு எல்லாம் ஏற்றுக்கொண்டது தான். ஆனால் முக்கியமாக நமக்கு வந்து இருவேளை உணவு தான் பண்டை தமிழர்களுக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. காலைல வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகிறது, இருள் சாயும் பொழுது வீட்டுக்கு வந்து நல்லா சமைச்சு சாப்பிட்றது, இருவேளை உணவு நல்லா வயிறார உண்பது என்பது நம்முடைய பண்டை மரபு. நடுவில் தான் அப்பப்போ கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்போ அவங்க மதியான உணவுக்கு என்ன எடுத்துகிட்டு போவாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்முடைய தாத்தா பாட்டியெல்லாம் வேலைக்கு போகும்போது மற்ற இடங்களுக்கு போகும்போதெல்லாம் மதிய உணவுக்கு வந்து அவரைக்காய் பொரியல், வெண்டைக்காய் கூட்டு, கத்திரிக்காய் தொக்ஸு வச்சு டிஃபன் கேரியரில் தூக்கின்னு போனாங்க. மிஞ்சி போனால் பழைய சோறு தண்ணி இல்லைனா ஒரு கை கேழ்வரகு கூட ஒரு பாத்திரத்தில் தூக்கி போட்டு போவாங்க. அது உணவு அல்ல, அது வந்து இப்போ நம்ம டீ காஃபின்னு சொல்லி கொள்ளக்கூடிய இடைச்செருகள். ஸோ அங்கே உழைப்பின் மூலமாக உடல் சோர்வடைந்தால் உற்சாகப்படுத்தி கொள்வதற்காக கொஞ்சம் கையோடு கொண்டு போகிற உணவு தான் மதிய உணவு. அது மதிய உணவே இல்லை. எனவே நமக்கு காலை உணவும் இரவு உணவும் இல்லாது கிட்டத்தட்ட முன்னிரவு உணவு தான் நமக்கு. 7 மணிக்கு நல்லா வயிறார சாப்பிட்டு 8 மணிக்கு தூங்குவது தான் பண்டைய மரபு. ஆனால் இன்னைக்கு மிட் நைட் பிரியாணி சென்னையில் ரொம்ப ஃபேமஸ். ஆமாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் மிட் நைட் பிரியாணி கரெக்டாக 12 மணி அடிக்கும் போது தான் அந்த டப்பாவை திறப்பாங்க. மிட் நைட் பிரியாணி இன்னைக்கு சென்னையில் பல நல்ல பெரிய ஹோட்டல்களில் மிக சிறப்பான ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது. அதுக்கு ஹை டிமாண்ட். நீங்கள் டேபிள் அதுக்கு புக் பண்ணணும் முன்னாடியே, போய் ஃபோன்லேயாவது புக் பண்ணிக்கணும். அது கிடைக்க மாட்டேனது. அப்போ நமக்கு நள்ளிரவு உணவுன்னு இந்த பழக்கம் எப்படி வந்தது? அப்போ நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை சிற்றுண்டி, வழக்கமான இரவு உணவு, நள்ளிரவு உணவு, எத்தனை உணவு இருக்குது பாருங்க. ஸோ இன்னும் அதிகாலை உணவு இன்னும் போக போக ஏதாவது வரும். நீங்கள் கற்றாழை சாருடன் எங்கள் பிரியாணியை சேர்த்து சாப்பிட்றதுக்கு சீக்கிரம் செரிச்சிரும் அப்படின்னு அதிகாலை உணவு வந்தாலும் வரும். ஸோ இதெல்லாம் நாம் யோசித்து பார்க்கும்பொழுது உணவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த உணவு நம் உடலுக்கு ஏற்றதாக இருந்தால் பாரதியார் சொல்லுகின்ற மருந்தை குறை என்பது இன்னும் மேலே போய் மருந்தே வேண்டாம் என்ற நிலைக்கு நாம் சென்றுவிட முடியும். எனவே இந்த உணவு என்பது மிக மிக முக்கியம். உங்கள் உணவு தட்டில் என்னென்ன உணவு இருக்கிறது என்பதை நீங்கள் சொன்னால் நீங்கள் எந்த அளவு ஆரோக்கியமாக இருக்கிறீர்கள் என்பதை நான் சொல்லிவிட முடியும். ஸோ நீங்கள் என்ன புத்தகம் படிக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் அறிவை நான் மதிப்பிட முடியும். உங்கள் நண்பர்கள் யார் சொல்லுங்கன்னா உங்கள் குண அம்சத்தை நான் கண்டுபிடித்து விட முடியும். அதே போலவே உங்கள் பிளேட்டில் என்ன இருக்குன்னு சொல்லுங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை நாம் கணக்கிட்டு விட முடியும். எனவே நம்ம உணவு தட்டில் இருக்கின்ற உணவு மிக மிக முக்கியம். அதிலும் இப்போது தற்கால நடைமுறையின்படி சமச்சீர் உணவு, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானதாகும். ஏன்னா இன்றைக்கி நிறைய உணவுப் பொருட்களில் நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு இல்லை. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் என்னுடைய பேச்சை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம இந்த உடம்பு இயங்குவதற்கு உடலுக்குள்ளேயே சில சத்துக்கள் உருவாகின்றன. ஆனால் வெளியிலிருந்தும் நிறைய சத்துக்களை இந்த உடல் இயங்குவதற்கு நாம் தர வேண்டியிருக்கிறது. இப்போ நான் வந்திருக்கிற வாகனத்துக்கு பெட்ரோல் போடலன்னா அது ஒரு அடி கூட நகர முடியாது. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தள்ளனா விஸ்டர் ரூம் வரலும் போகலாம், அதுக்கப்புறம் நான் வெளியில் போக முடியாது. ஸோ அதுக்கு பெட்ரோல் போடுற மாதிரி தான் இந்த உடம்பு இயங்குவதற்கு பல்வேறு விதமான சத்து பொருட்களை நான் வெளியிலிருந்து உள்ளே தந்தாக வேண்டும். இந்த எல்லா சத்து பொருட்களும் சம அளவில் என் உடம்புக்கு தேவையான அளவில் இருந்தால் தான் இந்த உடம்பு சீராக செயல்படும். அப்பொழுது தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நோய் அணுகாமல் நாம் வாழ முடியும். இந்த சத்து பொருட்கள் பலவிதமாக நமக்கு தேவை. உங்களுக்கு தெரியும், இப்போ குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நிறைய பேசுகிறோம். விட்டமின்கள், மினரல் என்று சொல்லப்படுகின்ற கனிமங்கள், இதெல்லாம் நுண்ணூட்ட சத்துக்கள், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு மிக மிக குறுகிய குறைந்த அளவில் தேவை. இந்த எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்குள்ளே போனால் தான் எல்லா உள்ளுறுப்புகளும் ஒழுங்காக செயல்படும். நாம் வந்து பெரும்பாலும் நம்ம கவனம் செலுத்துறது வெளியுறுப்புகளுக்கு மட்டும்தான். உள்ளுறுப்புகள் உள்ளொடுங்கி இருப்பதனால நாம் அதுக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஆனால் உள்ளுறுப்புகளுடைய இயக்கத்துக்கு இந்த நுண் ஊட்டச்சத்துக்கள் மிகவும் அவசியம் தேவை. ஒரே ஒரு ஊட்டச்சத்தை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், அயோடின். இந்த அயோடின் என்ற ஊட்டச்சத்து இப்போ பற்றாக்குறையாக இருக்கிறது. ஒரு காலத்தில் அது இயற்கையாக விளைகிற மண் மீது விளைகின்ற எல்லா உணவுப் பொருட்கள்லையும் அயோடின் சத்து தாராளமாக இருந்தது. ஆனால் இந்த மண் வளம் பாதிக்கப்பட்ட பிறகு உரம் போட்டு பூச்சி மருந்து போட்டு இந்த பயிர்களை விளைவிக்கின்ற விளைநிலங்களுடைய மேற்பரப்பு மண் மோசமானதாகிவிட்ட பிறகு அதில் அயோடின் சத்து இல்லை. எனவே இந்த உடம்புக்கு அயோடின் சத்து கட்டாயமாக தேவை. நீங்கள் கழுத்தில் கையை வச்சு கொஞ்சம் லேசாக அழித்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு பேர் தைராய்டு சுரப்பின்னு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தைராய்டு சுரப்பி ஒரு மாஸ்டர் கிளாண்ட், ஒரு முதன்மை சுரப்பி. அது செயல்பட வேண்டுமென்றால் இந்த சுரப்பிக்கு தினசரி அயோடின் தேவை, தினசரி அயோடின் தேவை. அப்போது நீங்கள் காலமெல்லாம் உங்களுக்கு இந்த அயோடின் தேவை. சரி, எவ்வளோ தேவைப்படும்னு நினைக்கிறீங்க? ஒரு மூட்டை அயோடின், இல்லைனா ஒரு ரெண்டு மூட்டை அயோடின்? 60 ஆண்டுகள் ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான் என்றால் அந்த 60 ஆண்டுகளுக்கும் அந்த நபருக்கு தேவைப்படுகின்ற அயோடினுடைய அளவு 1 டீஸ்பூன். இவ்வளோதான் 60 வருஷத்துக்கு தேவை. புரியுதுங்களா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன், இப்போ அக்கா மீனாட்சி அக்கா எனக்கு வந்து இந்தாங்க 1 ஸ்பூன் அயோடின், நீங்கள் இனிமேல் 60 வருஷத்துக்கு உங்களுக்கு அயோடினே தேவையில்லை அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நான் வாங்கி போட்டுட்டு போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பீங்க. நான் முதலே என்ன சொன்னேன், தினசரி இந்த அயோடின் தேவை. ஒரு நாளைக்கு ஸ்பூனை எடுத்து போட்டுட்டா 60 வருஷத்துக்கு தேவையில்லை என்று அர்த்தம் அல்ல. ஒரு நாளும் எனக்கு அயோடின் தேவை தைராய்டு சுரப்பி வேலை செய்ய வேண்டும் என்றால். எவ்வளவு தேவை? 10 லட்சத்தில் 150 பகுதி. 1 கிராம் அயோடினை எடுத்து அது எவ்வளவா பிரிக்கணும்? 10 லட்சமாக பிரிக்கணும் 1 கிராம் அயோடினை. அதில் 150 பகுதியை எடுத்தாக்க எனக்கு இன்றைக்கி தேவை. அதுக்கு தான் சொன்ன 1 ஸ்பூன் அளவுக்கே எனக்கு 60 வருஷத்துக்கு போதும். இந்த நுட்பமான 150 மைக்ரோகிராம்னு பேர். என் உடம்புக்கு தேவையான அயோடினுடைய அளவு 150 மைக்ரோகிராம். இது தினசரி எனக்கு கொடுக்கணும். கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டா என்ன ஆகுனா சிறுநீரில் போயிடும், இந்த தைராய்டு சுரப்பு எடுத்துக்காது. நாளைக்கு அதுக்கு கொடுத்தா தான் அது சரியாக வேலை செய்யும். எனவே இந்த அயோடின் தினசரி 150 மைக்ரோகிராமில் என் உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்கணும்னா கத்திரிக்காயெல்லாம் குறைஞ்சி போச்சு, வெண்டைக்காயெல்லாம் குறைஞ்சி போச்சு, நெல்லில் குறைஞ்சி போச்சு. ஏன்னா மேற்பரப்பில் அயோடினே இல்லை. ஏன் இல்லைனாக்கா நம்ம போட்ட வேதிப்பொருட்களில் வினையாகி எல்லாம் இல்லாமல் போச்சு. எனவே தான் அதை உப்பில் கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு முறையை அரசாங்கம் நம்ம நாட்டில் கொண்டு வந்தாங்க. ஏன் உப்பில் கலந்தாங்க? அரிசியில் கலந்து கொடுத்துருக்கலாம், கேழ்வரகளை கலந்து கொடுத்துருக்கலாம், சர்க்கரையில் கலந்து கொடுத்துருக்கலாம். ஏன் உப்பில் கலந்து கொடுத்தாங்கன்னா உப்புன்ற ஒரே ஒரு பொருள் தான் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல், படித்தவன் படிக்காதவன் வித்தியாசம் இல்லாமல் எல்லார் வீடுகளிலும் எல்லா சமையலுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை பொருள், தினசரி பயன்படுத்தக்கூடிய அடிப்படை பொருள் உப்பு என்பதனால தான் அந்த உப்பில் கலந்து கொடுத்தாங்க. எனவே அயோடின் கலந்த உப்பை நாம் தினசரி சமையலுக்கு பயன்படுத்துவதன் மூலம் நம்ம உடம்புக்கு தேவையான அயோடின் சத்து கிடைத்து விடுகிறது. ஸோ உணவை பற்றி மருந்தை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம். பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியினுடைய இரண்டே சொற்கள் நம்மை அரை மணி நேரம் இதை குறித்து சிந்திக்க வைத்திருக்கிறது. ஔடதம் குறை என்பதை தாண்டி ஔடதமே வேண்டாம் என்ற நிலையை நாம் அடைய வேண்டுமென்றால் உணவில், குறிப்பாக வள்ளுவர் கூறிய உணவே மருந்தில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாம் மகாகவி பாரதியாரை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஓராண்டில் அவர் மறைந்து 100வது ஆண்டு. அந்த அஞ்சலியை நாம் இப்பொழுதே முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். பாரதியார் எதை சொன்னாரோ அதை செய்தார். அந்த செயல் சொல்லொன்று செயல் ஒன்று அவர்கிட்ட கிடையாது. பார்த்தசாரதி கோவிலில் யானை மிதித்து அதனால் அவர் இறந்து விட்டார் என்று வரலாற்றிலே பிழையாக எழுதியிருக்கிறார்கள். அது நடந்தது ஜூலை மாதம். ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ஒரு 1.5 மாத காலம் சுற்றுப்பிரயாணம் செய்திருக்கிறார். ஈரோட்டுக்கு பக்கத்தில் கருங்கல் பாளையத்தில் போய் மரணமில்லா பெருவாழ்வுன்னு பேசியிருக்கிறார். சுதேசமித்தரில் கட்டுரை எழுதியிருக்கிறார். 1 வார காலம் செப்டம்பர் மாதம் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து கொண்டிருந்த பொழுது நான் மருந்து சாப்பிட மாட்டேன் என்று சொல்லிட்டார். அவங்க வீட்டில் டாக்டர் நஞ்சுண்டராவ் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அப்போ அவர் வந்து எனக்கு மருந்தே வேண்டாம், கஞ்சி மட்டும் கொடுமா அப்படின்னு. அதை செப்டம்பர் 11 என் தலைப்பாயை கொண்டு வா, என் கோட்டை கொண்டு வா போட்டுக்கொண்டார். அவர் சித்தராகிவிட்டார். அவர் நினைவுடன், கான்ஷியஸான்னு சொல்லுவாங்க, தன் சுய நினைவுடன் தன்னுடைய ஆத்மாவை உடலிலிருந்து கழற்றி எடுத்து கொண்டு போய்விட்டார். அது அப்படியே விளாம்பழம் ஓடு பழம் தனியாக கனி வர மாதிரி. அதனால் அவர் மிகவும் சுயநினைவோடு இருந்த பொழுது மருந்து வேண்டாம், மருந்துன்னு நீங்கள் கொடுக்காதீங்க, இந்த உடம்பு ஏற்றுக்கொள்ளாது, இது வேறு ஒரு நிலையில் இருக்கிறதுன்னு. அதனால் அவர் 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க. யார் இன்றைக்கி வாழ்கிறார்? அந்த உடம்பு ஒளியாக நம்முடன் இன்றும் நிலைத்திருக்கிறது. அந்த மகாகவிஞனுக்கு அப்புறம் இன்னொரு மகாகவிஞன் தோன்றவில்லை. இன்னொரு 1000 ஆண்டுகள் ஆகலாம். நம்முடைய வட்டத்திலேயே ஒரு நண்பர் கேட்கிறார், ஏன் திருவள்ளுவர் பாரதியார் ஔடதம் குறை சொன்னதுக்கு மருந்து துறையிலேருந்து எடுத்துக்கிறோமே, திருமூலரை சொல்லக்கூடாது. நான் கூட திருமூலர்கிட்ட இருந்து தான் சித்த வம்சாவளியை எடுத்துக்கிறது. நான் அதற்கான ஒரு காலம் நேரம் தருணம் இருக்கணும். அதனால் நாம் பெரும்பாலும் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து அன்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு பாரதியார் அந்த வள்ளுவரை அழைக்கிற மாதிரி நாம் இங்கே பேசுகிற பொழுதெல்லாமே பெரும்பாலும் வள்ளுவரும் இளங்கோவும் தான் கூடவே வருவாங்க. பாரதியார் கைப்பிடிச்சிக்கிட்டு கம்பனும் நான் பேசுகிற மற்ற நேரங்களில் கேட்டிருப்பீங்க நீங்கள். அதில் அவர் கேட்ட கேள்வி பொருத்தம். நாம் இன்றைக்கு இந்த 12 உயிர் எழுத்துக்களுடன் புதிய ஆத்தி சூடி வாசிப்பை நிறைவு செய்கிறோம். இது ஒரு நிறைவு விழா. அடுத்த திருமூலரை அடுத்த வாரத்திலிருந்து எடுப்பதாக இருக்கிறோம். அதனால் ஏற்கனவே நம்முடைய குழுவினுடைய தீர்மானத்தின்படி வரும் வாரத்தில் நாம் திருமூலருடன் பேசுகிறோம். அதனால் நீங்கள் இந்த சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறீர்கள். நன்றி, வணக்கம்.
முனைவர் தி சிவகுமார் அவர்களின் இந்த அருமையான சொற்பொழிவை தொடர்ந்து ஒரு நோக்கரின் கருத்து உங்களுக்காக.
அனைவருக்கும் வணக்கம். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு நம்ம பேசணும். ஆனால் இந்த விஷயம் இந்த காலகட்டத்துக்கு, அதாவது கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமாக இருக்குதுன்றதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வீட்டு 5.5 பெட்டி, அதுதான் இன்றைக்கி நம்மளை காப்பாற்றிட்டு இருக்கு. அதில் இருக்கிற இஞ்சி, சுக்கு, மிளகு, திப்ளி, மஞ்சள், அப்புறம் கல் உப்பு, தூள் உப்பு இல்லை கல் உப்பு, இதை 5 யூஸ் பண்ணி எல்லாருமே இப்போ வந்து கொரோனா வராதவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா இதை சாப்பிட்டு தான் நல்லா இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லி எங்கள் வீட்டில் என்ன கல் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு வாய்க்கு பிடிக்கிறோம், அடுத்தது ஆவி பிடிக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த கபசுர குடிநீர் குடித்து சளியை குறைச்சிக்கிறோம். ஸோ உணவே மருந்து. நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க சுக்கு மிளகு திப்பிலின்ட்டு. எங்கள் அம்மா மாதம் மாதம் சுக்கு மிளகு திப்பிலி போட்டு குழம்பு வைப்பாங்க. அதெல்லாம் நான் செஞ்சதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் போய் திப்பிலி வாங்கிட்டு வந்துட்டேன், மிளகு வாங்கிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் அதுதான். அப்போ நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த உணவே மருந்து, நாம் நடுவில் அதை விட்டுட்டோம். இப்போ திரும்ப கொரோனா நம்ம எல்லாரையும் உணவே மருந்து மருந்தே உணவுன்றதுக்கு கொண்டுன்னு போயிருக்கு. இந்த முறையை நாம் சரி கொரோனா போன உடனே அடுத்த நோய் வர வரைக்கும் விடக்கூடாது, தொடர்ந்து நம்ம அதை பயன்படுத்திட்டு வந்தோம்னாக்கா நம்முடைய உணவே மருந்து மருந்தே உணவுன்றது நம்மளை எந்த நோயிலிருந்தும் வராமல் காப்பாற்றி நல்லபடியாக வைத்திருக்கோம். நன்றி.
இதுவரை இந்நிகழ்ச்சியை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடியை இந்த வாரத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்த வாரம் வேறொரு புதிய தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்ப்ரியா. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
Very meaningful lyrics are by Sri Vali and the composition by the divine composition by the divine person, my good friend Sri Idayaraja. Mr. Santana Krishnan has asked for this song, Nandri Nambare. Thank you very much. Nalavada ennaadum en vaazhthukal tamil koorum பல்லாண்டு என் வார்த்தைகள் இளவேனில் உன் வாசல் வந்தாடும் இளந்தென்றல் உன் மீது பண்பாடும் நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள் ஓ மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம். எழுதிய அன்பு இலக்கியம் மன்னிக்கணும் எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், மனங்களும் அவர் குணங்களும் தடமாறலாம். இலக்கணம் சில நேரம் பிழையாகலாம், எழுதிய அன்பு இலக்கியம் தவறாகலாம். விரல்களை தாண்டி வளர்ந்ததை கண்டு நகங்களை நாமும் நறுக்குவதுண்டு. இதில் என்ன பாவம் எதற்கிந்த சோகம் கிளியே. நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். கிழக்கினில் தினம் தோன்றும் கதிரானது மறைவதும் பின்பு உதிப்பதும் மறவானது. கடல்களில் உருவாகும் அலையானது விழுவதும் பின்பு எழுவதும் இயல்பானது. நிலவினை நம்பி இரவுகள் இல்லை, விளக்குகள் காட்டும் வெளிச்சத்தின் எல்லை. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். தமிழ் வாழ மன்னிக்கணும் நலம் வாழ என்னாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். இளவேனில் உன் வாசல் வந்தாடும், இளந்தென்றல் உன் மீது பண்பாடும், நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள் தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். There is a line at the end. ஒரு வாசல் மூடி மறுவாசல் வைப்பான் இறைவன். We can even enhance it. If God closes one door, He opens 100 doors. Not for Corona, but for our fight. The one door is only for Corona to run away. The other 100 doors are for us to get into the temple of health. God bless us all.